நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கணநாதன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
சத்தியம் மீறிய போது என்ற உங்களது சிறுகதை தொகுப்பு மெல்பர்னில் விரைவில் வெளியிடப்பட இருக்கின்றது. இது உங்களது முதலாவது சிறுகதை தொகுப்பு, அதுவும் உங்களது 88வது வயதில் வெளிவருகின்றது. பொதுவாகவே பலரை பார்த்தால் சிறுகதைகளை எழுத தொடங்கிய உடனேயே அவற்றை பிரசுரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதே போன்று தொகுப்பையும் முன்னதாகவே வெளியிட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் உங்களது 88வது வயதில் முதலாவது சிறுகதை தொகுப்பை வெளியிடுகின்றீர்கள். ஏன் இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டீர்கள்?
எந்த நேரமும் நாங்கள் அதை உத்தியோகம் பார்த்து பிழைக்க வேணும், பிள்ளைகளை கரை சேர்க்க வேணும் என்ற எண்ணத்திலே தான் இருந்தோம். புத்தகங்கள் படிப்போம், வாசிப்போம், எழுதுறதுக்கு அந்த சந்தர்ப்பம் வர இல்லை. இப்ப மெல்பர்னுக்கு வந்த பிறகு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு.
சரி, ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்து வருவதற்கு முன்னரான உங்களது வாழ்க்கை பற்றி குறிப்பிடுங்கள். அதே போன்று உங்களுக்கு எழுதுவதில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என்றும் சொல்லுங்கள்.
நான் வந்து மானிப்பாயில் சேர்ந்தான். மானிப்பாய்ந்து கல்லூரியில் படித்தேன். மேல் படிப்புக்காக கொழும்பு வந்து கொழும்பிலே பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து லண்டன் சார்ட்டர்ட் செக்ரட்டரிஸ் படித்து பட்டம் பெற்று பின் நான் அக்கவுண்டன்சி படிப்பதற்கு லண்டன் சென்றேன். பின் திருப்பி வந்து இலங்கையிலே ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு பொறுப்பு அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில்தான் அந்த 1983 இனக்கலவரம் உங்கள் எல்லாரையும் புரட்டி போட்டது. அந்த நேரம் நான் குடும்பத்துடன் சென்னை போய் சேர்ந்து அங்கே இருக்க வேண்டிய நிலவரம் வந்துட்டது. அங்கே ஒரு எக்ஸ்போர்ட் கன்சல்டன்சி ஃபார்ம் ஆரம்பித்து அங்கே நான் அதன் அதிபராக 25 காலம் அங்கே பணியாற்றி இருக்கிறேன். அதுக்கு பின்னாடி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கே பிறந்து வளர்ந்து அங்கே படித்து பட்டம் பெற்று மனம் முடித்து மூத்த 2 பிள்ளைகளும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். கடைசி பொருள் நியூயார்க் யூஎஸ்க்கு போய் சேர்ந்தார் கணவரோடு. நாங்கள் அந்த தனியாக இருக்கிற காலத்திலே தான் என் மனைவி சவுந்தலாவும் ஒயிட் கிளவர்ஸ் ஆஃப் யெஸ்டர்டே என்ற புத்தகத்தை எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அதை முடிந்த பின்னாடி நான் சிறுகதைகளை எழுதி அங்கே கொடுத்து கொண்டிருந்தேன். என் பிள்ளைகள் நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், ஆஸ்திரேலியாவுக்கு வாருங்கள் சொல்லி ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்தார்கள். நாங்கள் ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்ததும் எங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைத்தது. எங்க பார்த்தாலும் சிறந்த லைப்ரரிஸ், வாசிய சாலைகள், புத்தகங்கள் நிறைய இருந்துச்சு. வரப்பிரசாகமாக நினைச்சு புத்தகங்கள் எடுத்து நிறைய வாசிக்க துவங்கிட்டேன். அந்த வாசிப்பு நிறைய வந்து கொண்டிருக்கிற காலத்திலே நான் சிறுகதைகளையும் எழுதுவேன். அந்த காலகட்டத்தில் முருகபூபதி ஐயா அவர்கள் எங்களை கூப்பிட்டு இலக்கிய கலைச்சங்கத்தில் பேர சொல்லி நாங்கள் அதில் சேர்ந்தோம். சேர்ந்த பின் எழுத்தாளர்களை சந்திக்க எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. இலக்கிய வெளியீடுகள், பேச்சுகள், அது எல்லாத்தையும் கேட்டு நானும் கதை எழுத வேணும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
உங்களது மனைவி பற்றி சொன்னீர்கள். அவரது நூல் தொடர்பில் நாங்கள் அவரையும் நேர்கண்டிருந்தோம். இதுவரை உங்களது இந்த சிறுகதை தொகுப்பில் உங்களது மனைவியின் பங்களிப்பு எப்படியாக அமைந்திருந்தது?
என் மனைவி சவுந்தலா பங்களிப்பு மிக முக்கியமானது. நான் எழுதுகிற கதைகள் எல்லாம் அவர் படித்து பார்த்து அதிலே இருக்கிற திருத்தங்களை சொல்லி பேர்த்து திருப்பி எழுதி நாங்கள் இதை கூட்டு முயற்சியாக தான் நாங்கள் எடுக்க வேணும். இந்த புத்தகம் வழி வரத்துக்கு முக்கிய காரணம் என் மனைவி தான். அவர் தான் எல்லாரோடையும் சந்திச்சு பேசி கதைச்சு அச்சிறவைகளோடையும் பேசி கதைச்சு இதை வெளியிடுறதுக்கு எல்லாவுக்கையும் பண்ணினது என் மனைவி சகுந்தலா. அவள் இல்லாவிட்டு இந்த புத்தகம் இவ்வளவு வெளி வந்திருக்க மாட்டது. அவருக்கு தான் முக்கிய இடம் இந்த புத்தகத்தில்.
சத்தியம் மறிய போது என்ற இந்த சிறுகதை தொகுப்பில் எத்தனை கதைகள் இருக்கின்றன, என்ன மாதிரியான கதைகள், அவற்றின் பின்னணி, அது உருவான பின்னணி, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
சத்தியம் மறிய போது என்ற புத்தகத்துல 5 சிறுகதைகளும் ஒரு பெரிய கதையும் இருக்கு. அந்த பெரிய கதை வந்து என் மாமியார் கடல் பிரயாணம், அதை பற்றி போர்காலத்திலே யாழ்ப்பாணத்திலே அவர் அங்கே போய் நின்ற சமயத்தில் ஒழிக்கிட முடியாமல் இருந்த காலகட்டத்தில் ஒரு மீன்பிடி தோணியில் ஏறி சென்னை வந்து சேர்ந்தார். அந்த கதையை நான் எழுதியிருந்தேன் ஆங்கிலத்தில், காமன்வெல்த் ஸ்டோரி காம்படிஷனுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த கதையை தமிழில் எழுதி ஒரு பெரிய முதல் முக்கியமான கதையாக இந்த புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறோம். அதை விட அஞ்சு சிறு கதைகள் நான் இலங்கையில் இருந்தபோது, லண்டனில் இருந்தபோது, இந்தியாவில் இருந்தபோது அங்கே எனக்கு கண்டதும் கேட்டதும் அந்த கதைகளை இங்கே எழுதியிருக்கிறேன்.
சரி, இப்போது உங்களது இந்த சிறுகதை நூல் வெளியீடு எங்கே எப்போது நடக்கிறது என்ற விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இந்த கதை வெளியீடு வந்து ஏப்ரல் மாதம் 3rd கிளென்வேவலி கம்யூனிட்டி சென்டரில் நடத்த யோசிச்சிருக்கிறோம். அதுக்கு கலாநிதி மணிவண்ணன் தலைமை தாங்கிறார், எழுத்தாளர் முருகபோதி முக்கிய பேச்சாளர், அதோட கலாநிதி விநாயகலிங்கம், புஷ்பா சிவபாலன் இவர்களும் சிறப்புரை ஆற்றுவார்கள். எங்கள் இந்த புத்தகத்தை வாசித்து எழுத்துக்களை புலைய செலுத்தி எங்களுக்கு உதவி செய்தவர் எங்கள் உடன்பிறவா சகோதரி திருமதி பராசக்தி சுந்தரலிங்கம், அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். மற்றபடி அந்த மண்டபத்தில் சோஷியல் டிஸ்டன்சிங் என்று சொல்லி அதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஹால் வந்து 120 பேர் வரலாம், ஆனால் எங்களுக்கு இந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங் வாரபடியாக 90 பேர் மட்டும்தான் நாங்கள் அக்கமடேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. 90 பேர் இப்போ வர்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் கணநாதன் அவர்களே. 88 வயதில் உங்களது முதலாவது சிறுகதை நூலை வெளியிடுகிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் பாராட்டுதலுக்குரியவர். ஏனென்றால் 88 வயதிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கி இந்த சிறுகதை தொகுப்பை கொண்டு வருவதையிட்டு எங்களது வாழ்த்துக்கள்.
நான் முதியோருக்கு சொல்ல வேண்டியது என்னென்றால், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன ஊக்கம் வேணும், அந்த ஊக்கத்தில் திடமாக ஒரு நம்பிக்கை வேணும். அந்த ஒவ்வொரு முதியோருக்கும் தாங்கள் வாசிக்க வேணும், எழுத வேணும் என்ற ஒரு நம்பிக்கை வேணும். அவர்கள் வாசிக்க துவங்கினார்ன்றா பல பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது மட்டுமில்லை, அவர்களுக்கு அந்த மறதி என்ற ஒரு வியாதி வயசு பேருக்கு வரும், அந்த மறதி என்றதை குறைக்கலாம். மற்றவர்களோடு அவர் பேசுவதையும் நல்ல வடிவான சொற்களை பாவித்து சம்பாஷிக்கலாம். அத்தோடு அவர்களுக்கு நல்ல கதை எழுதுறதுக்கு ஊக்கம் வரும். அந்த கதைகளை வழி வந்து கண்டா அதை விட சந்தோஷம் முதியவர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆனபடியா முதியோர்களுக்கென்றே நான் இந்த கதையை எழுதியிருக்கிறேன். முக்கியமாக ஒரு மூதாட்டியின் கதை. மூதாட்டி எவ்வளவு துணிவுடன் அந்த சேது சமுத்திரத்தை கடந்து வந்தான்றது தான் அங்கே முக்கியமான கதை. இது எங்களைப் போல முதியோருக்கு அது ஒரு முக்கிய விஷயமாக தெரியும்.
நிச்சயமாக இன்னும் பல படைப்புகள் உங்களிடமிருந்து வெளிவர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அதே போன்று உங்களது இந்த சிறுகதை தொகுப்பு வெளியீடும் வெற்றிகரமாக நடைபெற எங்களது வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம்.
முக்கியமாக உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். அதோட இந்த SBSக்கும் நான் நன்றி சொல்ல வேணும். மிகவும் நன்றி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.